அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:3-8 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:3.
அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும்
15 சாரி 1 Corinthians 15:3 வாசிக்கலாம்.
நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd day உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, உயிர்த்தெழுதலுக்கு பின்பான ஊழியம். போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. இந்த 1 Corinthians 15 பசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3rd day உயிர்த்தெழுந்தார். பின்பு கேபாவுக்கும், கேபா என்றால் பேதுருன்னு அர்த்தம், நீ கேபா எனப்படுவா என்று இயேசு சொன்னார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு ஒரே நாளில் 500 தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒலிவமலையில் 500 வந்திருக்கிறாங்க, அவரை நேசித்தவர்கள் 500. அந்த 500 அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானார். பின்பு கடைசியாக அகால பிறவி. அகால பிறவி என்றால் காலந்தவரி பிறப்பது. ஒரு குழந்தை 10 பிறக்கணும், இது 10 பிறகு பிறக்கு, அதான் அகால பிறவி. அகால பிறவி யாரு? பவுல். பவுல் வந்து அந்த பரிசுத்தாவி மேலறையில் ஊற்றப்படும் பொழுது அவன் அங்கே இல்லை. அவன் வந்து பின்பு அவன் வந்து இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகினார். அப்போ சொல்ல 9 எல்லாருக்கும் தரிசனமான பின்பு கடைசியாக காலம் தவறி பிறந்திருக்கிறான். அந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 1 by 1 அநேகருக்கு தரிசனமானார். கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு அவங்கெல்லாம் பரிசுத்தாவி பெற்று ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு கடைசியாக இயேசு கிறிஸ்து அங்கே பவுலுக்கு தரிசனமானார். அதனால தான் நான் அகால பிறவி, காலந்தவரி பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். இதுதான் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை இங்கே பரிசுத்த பவுல் ஒரு அக்கௌண்ட் கொடுக்கிறார். அதை 500 அதிகமானவருக்கு ஒரே நாளிலே தரிசனமானார். உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதை அவர்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். நான் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததை பார்த்தேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன். 500 விட்னஸ் இருக்கிறாங்க. ஒரு காரியத்துக்கு 2-3 விட்னஸ் இருந்தாலே போதும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுக்கு 500 விட்னஸ் இருக்கு. பவுலும் கடைசியாக ஒரு விட்னஸ் ஆயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எவ்வளோ ஆதாரபூர்வமாக இருக்கிறது. போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எப்படி தரிசனமானார் என்பதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி என்றால் ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி என்று ரெண்டாக பிரிக்க முடியும். உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர் நடத்தின ஊழியம், உயிர்த்தெழுதல் பின்பு அவர் நடத்தின ஊழியம். இதனால ப்ரீ ரெசரக்ஷன் அண்ட் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியை பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, அவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக ஃபஸ்ட்புல் செகண்ட்புல் அங்கே கிரியேட் செய்தது, 3.5 ஊழியம் செய்தார். அதை நம்ம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அந்த 4 Gospels நம்ம வாசிக்கிறோம். முதலாவது ஹீலிங் வந்தது. இயேசு கிறிஸ்து ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்தார். இது அதன் பின்பு இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதை குறித்து விளக்கமாக பேசினா நேரம் நிறைய ஆயிரும். அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹீலிங் வந்து ஃபர்ஸ்ட் புல், டிசைன்மெண்ட் வந்து செகண்ட் புல்லாக இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் புல் அண்ட் செகண்ட் புல் மினிஸ்ட்ரி அட்ராக்டட் த பீப்புள், ஜனங்களை கவர்ச்சி செய்தது. இயேசு சுகமளிக்கிறார் என்று திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த டிசைன்மெண்ட் வரும்பொழுது இன்னும் அநேகர் வந்தார்கள். அட்ராக்டட் த பீப்புள், அது வந்து ஒரு கூட்டமான மக்களை கவர்ச்சி செய்தது. அவர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஃபர்ஸ்ட் புல் அண்ட் செகண்ட் புல், இது ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஆனால் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, இட் வுட் நாட் பி த ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஷோ. அது வந்து பப்ளிக் ஷோவாக இருக்காது, வெளியரங்கமான காட்சியாக இருக்காது. அந்த மினிஸ்ட்ரி வந்து நம்ம காலையில் நம்ம தியானித்தோம். இதோ இப்பொழுது நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். இதை மகதலானா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் தரிசனமானார். பின்பு பேதுருவுக்கும் யோவானுக்கும் தரிசனமானார். அதன் பின்பு 11 சீஷர்களுக்கு தரிசனமானார். பின்பு தோமா வரும்பொழுது அங்கே தரிசனமானார். அதன் பின்பு அந்த சீஷர்கள் மீன் பிடிக்க போகும் பொழுது அங்கே தரிசனமானார். இப்படியாக அவரை நேசித்த மக்கள், எலெக்டட் பீப்புளுக்கு மட்டும் அவர் தரிசனமாகிறார். அதுதான் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. அது வந்து பப்ளிக் ஷோவாய் அல்ல, அது பிரைவேட் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, வார்த்தையை, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவங்களுடைய இருதயத்தை அவர் திறந்தார். வேத வாக்கியங்களை அவர் ஓப்பன் பண்ணினார். அன்றைக்கு வேத வாக்கியங்கள் வந்து ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், அவங்க கையில் பழைய ஏற்பாடு இருக்கு. அந்த பழைய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. பிரின்சிபல் தீம் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அது வந்து அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரின்சிபல் தீம், அது முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால் அது ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை ரிவீல் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் மறைந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அங்கே இயேசு வேத வாக்கியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். மோசே முதலான சங்கீதம் தீர்க்க தரிசிகள் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, பின்பு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தக்கதாக அவருடைய மனதை திறந்தளினார். அப்போ ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராமை பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கண்டார்கள். அவர்தான் மேசியா என்பதை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதான் தேட் புல் மினிஸ்ட்ரி, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. அதே ஊழியமானது அந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி இப்பொழுது வந்திருக்கிறது. மறுபடியும் அது ரிப்பீட் ஆகியிருக்கிறது. கத்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொணர்ந்து அவருடைய ஊழியத்திலையும் ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் வருகிறது. ஹீலிங் மினிஸ்ட்ரி உலகம் முழுசும் போனது. பிரதர் அங்கே பிரணாமுடைய மினிஸ்ட்ரி உலகமெங்கிலும் அது போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஊழியமானது யூதயா, சமாரியா, கலிலேயா. அவருக்கு ஒரு ஜூரிடிக்ஷன், ஒரு எல்லை கொடுக்கப்பட்டது. யூதயா, சமாரியா, கலிலேயாவை தாண்டி அவர் போகலை. அதனால் என்னென்னா, அவருடைய ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒரு கொஞ்சம் இடம்தான். ஆனால் பெனா மினிஸ்ட்ரி யூதர் அல்லாத புரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே உலகமெங்கிலும் 7 முறை அந்த ஊழியம் வந்தது. அவர் சுற்றி வந்தார், ஹீலிங் நடந்தது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது, டிசைன்மெண்ட் வந்தது, ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல். இயேசு தாம் செய்த ஊழியத்தை இப்பொழுது ஒரு மனுஷன் மூலமாக உலகமெங்கிலும் அதை நடப்பித்து காண்பிக்கும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். ஹல்லேலூயா. அது என்ன ஊழியம் என்றால் ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. இப்பொழுது நமக்கு என்ன, போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. போஸ்ட் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடக்கிற ஊழியம். இப்பொழுதும் ஒரு உயிர்த்தெழுதல் வந்திருக்கிறது. ஈவினிங் ரெசரக்ஷன் வந்திருக்கிறது. அது மார்னிங் ரெசரக்ஷன், இது ஈவினிங் ரெசரக்ஷன். அதனால் என்ன சென்றால் நம்ம என்ன செய்யணும், 7 சபை காலங்கள் முடிந்த பின்பு எபேசுஸ் மின்னா பெர்கமு தியத்தீரா சர்தை பிலதெல்பியா லவோதிக்கியா, இந்த 7 சபைகள் முடிந்த பின்பு அவர் 7 சபைகளில் சன் ஆஃப் காடாக இருந்தார், பசுத்த ஆவியானவராக இருந்தார். பின்பு அவர் இறங்கி வந்து, இதை பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து, அங்கே வார்த்தையிலே மறைந்திருக்கிற கிறிஸ்து இப்பொழுது வெளியாகியிருக்கிறார். ஹல்லேலூயா. சாபனம் வந்து ஒரு கல்லறையாக இருக்கிறது. சாபனம் வந்து வார்த்தையை கட்டி வைத்தது, வெளியே வராதபடி கட்டி வைத்தது. அவங்களுடைய கோட்பாடுகள், திருத்துவ கோட்பாடுகள், டைட்டில் பேப்டிசம், இப்படி மனுஷீக உபதேசத்தினாலே வார்த்தை வந்து கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது அது வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அவர் பலமுள்ள தூதனாக வந்து ஏழு முத்திரைகளை திறக்கும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ரைசிங் அவுட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, அது சரித்திரபூர்வமாயிருந்த இயேசு இப்பொழுது லிவிங் கிரைஸ்டாக மாறியிருக்கிறார். ஹலலூயா. ஏழு சபை காலமாக அவங்கள் சரித்திரபூர்வமாய் வாழ்ந்த இயேசுவை தான் ஆராதித்தார்கள். லிவிங் வேர்டு அவங்க ஆராய். இப்பொழுது அவர் வந்து லூத்தர், வெஸ்லி, பெர்னர், பெண்டேகோஸ்டல் பீரியடுக்கு பிறகு அவர் இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். ஹலலூயா. அதே தான் இப்பொழுது நடந்திருக்கு. இது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. பிரதாம் ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் வரும் பொழுது அது வந்து இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக செய்த ஊழியம். ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இப்பொழுது நடக்கிற ஊழியம் வந்து பிரைவேட் மினிஸ்ட்ரி. இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ என்று சொல்லப்பட்டது. அது வெளியரங்கமான காட்சியாக இருக்காது. அந்த ஊழியத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஆண்டவர் தம்மை நேசித்த மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் வேதபாரர் பரிசேயர்கிட்ட போயிட்டு அல்லது தேவாலயத்தில் போயிட்டு, நீங்கள்லாம் என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, என்னை புறக்கணிச்சிங்க, இதோ பாருங்கள் நான் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு அவர் காமிச்சாரா? ஒருவேளை நம்மளாக இருந்தால், நீங்கள் என்னை எப்படி பழி வாங்கிட்டீங்க, என்னை எவ்வளோ திட்டினீங்க, என்ன பாருங்கள் நான் எப்படி போஸ்டில் வந்திருக்கேன், பெரிய போஸ்டில் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை அழிக்கணும்னு நினச்சிங்க, பாருங்கள் நான் இன்னைக்கு உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒருவேளை நம்ம சொல்லியிருப்போம். மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க, பாருங்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. நாங்கள் சர்ச்சை விட்டு போனாலும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் வார்த்தையை விட்டு போனாலும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைம்பாங்க. பின்வாங்கி போன ஆத்து மக்கள் அவ்விதமாக சொல்லும். ஆனால் இவங்க அப்படி அல்ல. இது வந்து என்ன சொன்னால், அவர் வந்து அந்த போஸ்ட் ரெசப்ஷன் மின்றி அது பப்ளிக் ஷோ அல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை நேசித்த மக்களுக்கு மட்டும்தான் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல் தான் இன்றைக்கி அந்த மினிஸ்ட்ரி, ஒன்லி ஃபார் த எலெக்டட் பிரைடு. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு மட்டும் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பைபிளை எத்தனை முறை வாசித்தாலும், ஒருவேளை அவங்க தீர்க்கதரிசி செய்தியே செவன் சீல்ஸே அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் வெளிப்பாடு வராது. செவன் சீல் புக்கையே அவங்க வருஷ கணக்கில் படித்தாலும் அவங்களுக்கு ரெவலேஷன் வராது. அந்த பாஸ்டருக்கும் ரெவலேஷன் வராது. ஏன்னா அவர் அவங்கள தெரிந்து கொள்ளலை. நம்மளாண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ. இது வெளியரங்கமான காட்சி அல்ல. இட்ஸ் எ பிரைவேட் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு ஆண்டவர் தனிப்பட்ட பிராரம்பமாக ஆண்டவர் ஒருத்தருக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்க இங்கே வராங்க. நம்ம சர்ச்சி வந்து பப்ளிக் ஷோ கிடையாது. இங்கே வந்து பார்த்தா தான் அது அருமை தெரியும். வார்த்தையில் வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். எல்லாருக்கும் அந்த அருமை தெரியாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஃபோன் பண்ணார். அவர் சார், நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்கன்னாரு. ஆமாம், பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களை மறுபடியும் பார்த்தா தான் எனக்கு யாருன்னு தெரியும். நான் உங்கள் சபைக்கு வரலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேங்கிறார். பாருங்க, அந்த எலெக்டட் சோல் எங்கே இருந்தாலும் அது பாற்று வேர்டில் இருந்து திருப்தி வராது. அது அங்கே திருப்தி வராது. அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். ஹல்லேலூயா. வேர் தேர் இஸ் ஃப்ரெஷ் மீட் ஈகிள்ஸ் டுகெதர். இது ஒரு பப்ளிக் ஷோ கிடையாது. இது பெரிய ரீவைவல் மீட்டிங் போல ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி நம்ம மியூசிக்கெல்லாம் வாசித்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி அப்படியாப்பட்ட ஒரு ஊழியம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல், அது பிரதர் பெங்கா மினிஸ்ட்ரி. ஆனால் இப்பொழுது என்னென்னா, இது நியூ டேயில் வந்திருக்கிறோம், பிரைடு ஏஜில் வந்திருக்கோம். இட் வில் நாட் பி எ பப்ளிக் ஷோ. இது வந்து என்ன செய்யணும்னா, வார்த்தை நிமித்தம் கவர்ச்சிக்கப்பட்டு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அவங்க எங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்குதோ அவங்க ஈகிள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. நான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்க பண்ணுவேன். உட்காந்து பொறுமையாக கேட்பாங்க. ஏன்னா வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நமக்கு டயர்ட்னஸ் தெரியாது, நமக்கு தூக்கம் வராது, நம்முடைய பாடி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதெல்லாம் பைபிளில் நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது ரூத்தன் போவாஸை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரூத்தன் போவாஸுடைய ஊழியம் பின்பு அது பிரைவேட் மினிஸ்ட்ரிக்கு அது வருகிறது. ரூத்து 3:9 வாசிக்கலாம்.
நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றால்
இதோ ராத்திரியிலே அவளுடைய காலடியிலே வந்து ரூத் அங்க படுத்துக் கொள்ளுகிறாள் அவன் அம்பார தண்டையிலே படுத்திருக்கிறான் அந்த மிட் நைட்ல அவள் வந்து அங்கனுடைய காலடியிலே படுத்துக் கொள்ளும் பொழுது அவன் வந்து அங்க இங்கு புரண்டு பார்க்கிறான் ஒரு இஸ்ரீ தன்னுடைய காலடியிலே படுத்திருக்கிறான் நீர் யார் என்று சொல்லும் பொழுது நான் உமது அடியாளாகிய ரூத் என் மேல் உம்முடைய போர்வை விரியும் யூ ஆர் மை கின்ஸ் மேன் என்று சொல்லுகிறார் யூ ஆர் மை கின்ஸ் மேன் நீர் என்னுடைய இனத்தானாய் இருக்கிறீர் யூ ஆர் மை கின்ஸ் மேன் ரெடீமர் இனத்தான் மீட்பராயிருக்கிறீர் நகோமி சொல்லுவார் அவர் நம்முடைய இனத்தான் உன்னை சுதந்திர முறையாக விவாகம் செய்ய வேண்டியவர் என்று சொல்லும் பொழுது நகோமியுடைய டீச்சிங் படி அவள் வந்து போவாசை அப்ரோச் பண்ணும் பொழுது இது என்ன இட் இஸ் நாட் எ பப்ளிக் ஷோ அது பப்ளிக் ஷோ அல்ல திஸ் வாஸ் நாட் எ ஃபீல்டு விசிட் அங்கே வயல்வெளியிலே அவள் வந்து கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாள் அது வந்து பப்ளிக் பிளேஸில் நடக்கிறது அதர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அறுவடை செய்கிற எல்லாருமே ஃபீல்டில் இருக்கிறாங்க ஆனா இப்பொழுது எல்லாரும் இல்லாமல் இருக்கச்சலே அந்த ரூத்துக்கு மட்டும் என்ன செய்யறான் அந்த ராத்திரியிலே பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறான் போவாஸ் வாஸ் ரிவீலிங் ஹிஸ் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் ஹல்லேலூயா ஸோ அந்த ரூத்தை எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டும் அந்த பிளானை வந்து அந்த மிட் நைட்ல அவளுக்கு மட்டும் ரிவீல் பண்ணுகிறான் பொழுது விடிந்த பொழுது அவள் வீட்டுக்கு போய்விட்டாள் அந்தே தினத்திலேயே அந்த ரூத்து மீட்டுக் கொள்ளப்பட்டாள் அதனால ரூத்து மீட்டுக் கொள்வதற்கு முன்னதாக அவளுக்கு அந்த போவாஸ் அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை பிரைவேட்டா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுகிற அந்த மினிஸ்ட்ரி தான் இப்போ நடக்கும் கர்த்தர் வந்து உங்க பக்கத்தில் இருக்கவனுக்கு ரிவீல் ஆகாது ஆனா உங்களுக்கு ரிவீல் ஆகும் உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றான்னு புரியாது அவங்க ஆத்மாவோட ஆண்டவர் பேச மாட்டார் உங்க ஆத்மாவோட ஆண்டவர் பேசுவார் நான் எல்லா ஆத்மாவோடையும் ஆண்டவர் பேசணும் தான் நான் நினைக்கிறேன் அதான் இது ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரி இது ஒரு தனிப்பட்ட ஊழியம் உங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் இது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி அந்த ரூத்துக்கு மட்டும்தான் அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் சொல்லியிருக்கேன் வேற யாருக்கும் சொல்லலை அங்கே வயல்வெளியில இருந்து சொன்னா எல்லாருக்கும் கேட்பாங்க இப்பொழுது வயல்வெளி அது பப்ளிக் ஷோ இப்பொழுது பிரைவேட் மினிஸ்ட்ரி வருகிறது தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தும் பொழுது எப்படி மீட்டுக் கொள்ள வேண்டும் இதோ நெருங்கிய எனத்தான் ஒருத்தன் இருக்கிறான் ஒலிமிக வாசலிலே வந்து என்ன செய்யணும் அவங்ககிட்ட வந்து மூப்பர்கள் மத்தியிலே அங்கே கேள்வி கேட்க வேண்டும் பின்பு நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் செய்வேன் என்று அங்கே பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுகிறான் அவன் வந்து போவாஸ் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான் பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரூத்து வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஆவிக்குரியது மாம்சப்பரமான காரியம் கிடையாது நீங்கள் மாம்சப்பரமாக தாறுமாறாக நடக்கிறாங்க ஒரு அவிசுவாசியை விட கேடுகட்டல நிலையில் நடக்கிறவங்களும் உலகத்தில் உண்டு அவிசுவாசியை விட கேடுகட்டவங்க ஆனால் இது ஹோலி இது வந்து ஹோலி ரூத்தன் போவாஸ் வந்து ஹோலி பரிசுத்தமானது அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை வெளிப்படுத்தி பின்பு மூப்பர்கள் மத்தியிலே ஒலிமிக வாசலிலே அவன் அங்க ரூத்தை மீட்டுக் கொள்ளும் பொழுது நகோமுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் மீட்டுக் கொள்ளும் பொழுது அது இயேசு செய்த காரியம் ஹல்லேலூயா அது ஒரு பேட்டர்னாக டைப்பாக ஷேடோவாக அவங்க வாழ்க்கையில நிறைவேறினது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அவன் போவாஸ் எவ்வளவு ஹோலி மேன் எவ்வளவு குணாதிசயத்தை உடையவன் ரூத் எவ்வளவு குணாதிசய உடையவர்கள் இது எப்படி நடக்குதுன்னா அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் படி நடக்குது இது ஒரு போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி இட்ஸ் எ பிரைவேட் மினிஸ்ட்ரி இட் வாஸ் இன் எ பப்ளிக் ஷோ சொல்லும் பொழுது வை ஆர் பீப்புள் சோ டாஸ்ட் அபவுட் 56 ஒன்னாம் மாசம் 1 சொல்லியிருக்கிறார் அப்படியானா நியூ இயர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பிரனா ஒரு தரிசனம் காண்கிறார் அங்கே ஒரு ஹியூஜ் டென்ட் இருக்கு பெரிய கூடாரம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருக்கிறாங்க ஐ நெவர் சீன் சச் எ டென்ட் இதை மாதிரி ஒரு கூடாரத்தை ஒரு பெரிய டென்ட் மினிஸ்ட்ரி நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார் ஜனங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது அந்த லைன் ரொம்ப நீளமாக இருக்கு. தெரு வரைக்கும் அந்த லைன் நீளமாக இருக்குதான். கண்ணீரோடு கூட அவர்கள் சந்தோஷத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்பொழுது பிரதர் பெனன் சொல்லுகிறார், ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அபவ் த பீப்புள், நான் வந்து ஜனங்களுக்கு மேலே இருக்கிறேன். மேலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பெரிய ஜனக்கூட்டம், அவர் மேலே நிற்கிறார். அது என்ன அர்த்தமானது என்றால், பிரதர் பெனமே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று அர்த்தம். அவர் ஜனங்களோடு இல்லை, ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, ஜனங்களுக்கு மேலே இருக்கிறார். ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அபவ் த பீப்புள். ஒரு ஜென்டில்மேன் வருகிறான், ஏ மேன் கெட்ஸ் அப் அண்ட் சே கால் த ப்ரேயர் லைன். இப்பொழுது ப்ரேயர் லைனை நம்ம அழைப்பு கொடுக்கலான்னு சொல்லும் பொழுது, அண்ட் பீப்புள் பிகன் டு லைன் அப் ஓவர் ஆன் த சைடு. ஜனங்கள் வந்து இதை என்ன செய்வாங்க, ப்ரேயர் லைனில் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. இது பெரிய ஒரு ஹீலிங் கேம்பெயின், இது பெரிய சுகமளிக்கும் கூட்டம். இது கிரேட் டென்ட் மீட்டிங். 1950s பெரிய பெரிய டென்ட் மீட்டிங் அங்கே போட்டார், 10,000-10,000 இதோ இந்தியாவில் 5 lakh பீப்புள் வந்திருந்தாங்க. இதமான டென்ட் மீட்டிங் நடந்தது, தெள்ளான ஜனங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. பிரதர் பெனம் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் அபவ் த காங்கிரிகேஷன் சொல்லும் பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்கின்றால், பிரதர் பெனாமே கத்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். அதன் பின்பு அவர் பார்க்கிறார், ஐ வாஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம் எ லிட்டில் வுடன் பில்டிங். அங்கே பார்க்கிறார் ஒரு வுடன் பில்டிங் இருக்கு. சில பெந்தகோச சாபனத்தில் கிளாஸில் புல்பிட் வச்சிருக்கிறாங்க, கிளாஸில் புல்பிட் வைக்கக்கூடாது, அது சரியான ஒரு அடையாளம் அல்ல. புல்பிட் வந்து உடனில் தான் இருக்கணும். இது வந்து ஆல்டர், இயேசு கிறிஸ்து மரத்தில் சிலுவையில் தான் அடிக்கப்பட்டார். அதனால் கிளாஸ், இப்பொழுது கிளாஸில் புல்பிட் வச்சுருக்கிறாங்க, அது வந்து பைபிள் படி தவறானது. பெந்தகோச சபையில் வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஆல்டர், இந்த புல்பிட் வந்து உடனில் தான் இருக்கணும். இங்கே பார்க்கும்பொழுது எ லிட்டில் உடன் பில்டிங், அந்த உடன் பில்டிங் கிளாஸ் பில்டிங் கிடையாது, எ லிட்டில் உடன் பில்டிங் அங்கே இருக்கிறது. பிறகு சொல்லுகிறார், லைட் லீவ் மீ அண்ட் கோ டு தட் பில்டிங். வெளிச்சமானது என்னை விட்டு அந்த பில்டிங்கு போய்விட்டது. அதே போல் வெளிச்சமானது பிரதர் பெனா மேலே இருந்தது, பிரதர் பெனா மேடவர் எடுத்துக்கொண்டார், வெளிச்சம் இன்றைக்கி நம்ம மேலே வந்துட்டு. அல்லேலூயா. நம்ம இப்போ டென்த் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம், கூடார ஊழியத்தில் இருக்கிறோம். அப்பொழுது என்ன செய்தா, அந்த வாய்ஸ் செட் டு மீ, ஐ வில் மீட் யூ இன் தேர், தட் வில் பி தட் புல், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அதுதான் மூன்றாம் இழுப்பு. மூன்றாம் இழுப்புன்னா என்ன அர்த்தம், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அதன் பின்பு அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது, தட் புல் வாஸ் த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. வெல், இட் வோன்ட் பி எ பப்ளிக் ஷோ லைக் தட். அந்த ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் போல இது வந்து வெளியரங்கமான காட்சியாக இருக்காது. இட் வோன்ட் பி எ பப்ளிக் ஷோ லைக் தட் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது நீங்கள் அந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, இது வந்து டென்த் மினிஸ்ட்ரியாக இருக்குது, கூடார ஊழியமாக இருக்குது. வெளிச்சம் அந்த கூட்டத்தில் இருந்த அவர்கிட்ட இந்த வெளிச்சமானது இப்பொழுது கூடாரத்துக்கு வந்திருக்கு. இப்போ கல்வாரி டேபர்னாக்களுக்கு வந்திருக்கு. ஹலலுயா. உங்களுக்குள்ள அது வந்திருக்கிறது, வெளிச்சம் வந்திருக்கிறது. ஹலலுயா. இது வந்து வெளியரங்கமான காட்சி அல்ல. தரலான ஜனங்களை விட்டுக்கிட்டு லைட் எல்லாம் பெருசாக பயங்கரமாக லைட்டை போட்டு மியூசிக் போட்டு ஜனங்களை கவர்ச்சி பண்ணுற ஊழியம் கிடையாது. இது வார்த்தை நிமித்தம் வருவது. இட்ஸ் அ ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. என்ன சென்றால், இட் வோன்ட் பி எ பப்ளிக் ஷோ. இது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. 1963-1965 வரைக்கும் பிரதர் பெனம் வந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஜீவித்தார். அதன் பின்பு கத்தர் அவரை எடுத்துக்கொண்டார். 1965 கத்தர் எடுத்துக்கொண்டார். 7 seals அங்கே வந்து 1963 ஓப்பன் ஆனது. இப்பொழுது அந்த ஊழியமானது நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஜனங்களுக்கு அந்த ஊழியம் வந்திருக்கிறது. அந்த இது வந்து சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அல்ல, இது டிசைன்மெண்ட் ஆஃப் த ஹார்ட் அல்ல, இது வந்து அட்ராக்டட் த அது க்ரௌட்ஸை வந்து பெரிய கூட்டத்தை கூட்டினது. பிரதர் பெனா ஊழியா விதமாக இருந்தது, பெரிய பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம என்ன செய்யணும் என்றால், ஓப்பனிங் ஆன வேர்டில் வந்திருக்கிறோம். 1963 ஓப்பன் ஆன வேர்டு வந்து இப்பொழுது தொடர்ந்து ஓப்பன் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுதும் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது முடிந்து போன காரியம் அல்ல. ராப்சர் வரைக்கும் அவர் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இங்கே இருக்கிறது. தேட் புல் மத்தியிலே இருக்கு. மூன்றாம் எழுப்பு நம்மத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல சாபனங்கள் அவரை புறக்கணித்தது. ஜட்ஜ்மெண்ட் பைலட் ஜட்ஜ்மெண்ட் ஹாலில் அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார். இவனை அகற்றும், இதோ பரபாஸ் வேணும், பரபாஸ் வேணும்னு சொன்னாங்க. நான் இந்த நசேனா இயேசுவை என்ன செய்ய வேண்டும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டார்கள். பைலட் ஜட்ஜ்மெண்ட் ஹாலில் இயேசு கிறிஸ்து ரிஜெக்டட் ஆனப்பட்டார். கல்வாரியிலே அவர் வந்து குரூசிபிகேஷன், ரிஜெக்ஷனை தொடர்ந்து குரூசிபிகேஷன் வந்தது. அதன் பின்பு குரூசிபிகேஷனை தொடர்ந்து ரெசரக்ஷன் வந்திருக்கிறது. இப்பொழுது அதை தொடர்ந்து போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க அந்த சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. ரிஜெக்ஷன், குரூசிபிகேஷன், அதன் பின்பு ரெசரக்ஷன், இப்பொழுது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்படும். மகதலேனா மரியாள் மற்றும் மரியாள் இதை கடைசியாக அந்தவர் அந்த பவுலுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. எல்லாம் பிரைவேட் மினிஸ்ட்ரி தான். அதே மாதிரி தான் இப்போ நடக்கிறது. ஹிஸ்டரி ரிபீட் அகைன். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக மறுபடியும் வந்தது. பெனாம் ஊழியத்தில் இருந்தது. திரளான கூட்டம் வந்தார்கள். அது ப்ரீ ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஆனால் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்டக்ட்மெண்ட் 63 வருஷம் 7 ஏழாம் தேதி கொடுத்த செய்தியில் 68 பேராகிராஃபில் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், ஐ இன்டக்ட் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த சந்ததியை அவர்கள் இயேசுவை இரண்டாம் முறை சிலுவையில் அறிந்ததாக குற்றம் சாட்டுகிறேன். சிங்கம் கர்ச்சிப்பது போல் அவர் பிரசங்கம் பண்ணார். இந்த வார்த்தை வந்து சிங்கம் கர்ச்சி, நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கன்னா சிங்கம் கர்ச்சிப்பது மாதிரி இருக்கும். ஐ இன்டக்ட் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை நீங்கள் ரெண்டாம் முறை சிலுவையில் அறிந்ததாக உங்களை குற்றம் சாட்டுகிறேன். அங்கே பாருங்க, க்ரூசிஃபிகேஷன் அங்கே வருகிறது. தொடர்ந்து அவர் அநேக பேராகிராஃபில் சொல்லுகிறார். 129 பேராகிராஃபில், ஐ இன்டக்ட் திஸ் ஜெனரேஷன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்டு யூ ஆர் க்ரூசிஃபையிங் ஹிம் அகெயின். நீங்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறீர்கள். 267 பேராகிராஃபில், கில்டி ஆஃப் க்ரூசிஃபையிங் ஹிம் ஐ இன்டக்ட் திஸ் ஜெனரேஷன் ஃபைண்டிங் தம் கில்டி. இந்த சந்ததியை நான் குற்றம் சாட்டுகிறேன். அவள் இயேசுவை சிலுவையில் அறிந்ததாக குற்றம் சாட்டுகிறேன். யாரை பார்த்து சொல்கிறார்? சாபன மக்களை பார்த்து. பெந்தகோச மக்களையும் இன்னும் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் மக்களையும் பார்த்து எல்லா டினாமினேஷன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை ரெண்டாம் முறை சிலுவையில் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, மறுபடியும் குரூசிபிகேஷன் வந்திருக்கு. அவர் மாம்சத்தில் வரும்பொழுது குரூசிபிகேஷன் வந்தது. இப்பொழுது தங்களுடைய புல்பீட்டில் போதகர்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறார்கள். பிரசங்க பீடத்திலே வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அடைக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேட் புல் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. நமக்கு போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ரெசரக்ஷன் ஆஃப் த பேர்ட் பேக் தென் ஆஃப்டர் த க்ரூசிபிகேஷன். இதான் சொல்லலாம். நீங்கள் க்ரூசிபிகேஷன், நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு இப்பொழுது என்ன வந்திருக்கிறது? போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரெசரக்ஷன் ஆஃப் த வேர்டு, வார்த்தையானது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இப்பொழுது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிராரம்பமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். தேர் மஸ்ட் ஆல்சோ பி எ ரெசரக்ஷன் ஆஃப் த வேர்டு இன் திஸ் டே. வார்த்தையானது உயிர்த்தெழுந்திருக்கிறது. ஆஃப்டர் த வேர்டு ஹேஸ் பீன் ரிஜெக்டட் அண்ட் க்ரூசிஃபைடு இன் திஸ் ஏஜ். வார்த்தையானது ஜனங்கள் புறக்கணித்திட்டார்கள். வார்த்தையை வந்து சிலுவையில் அறிந்து விட்டார்கள். ஆனால் ரெசரக்ஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வரிசை அப்படி வரணும். ரிஜெக்ஷன், க்ரூசிஃபிகேஷன், அதுக்கு பிறகு ரெசரக்ஷன். அதே தான் இன்னைக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு டீல் பண்ணுகிறார். கம்ப்யூட்டரில் இதான் என்னச்சுன்னா 1120 செய்தி இருக்கு பிரதர் பெண்ணா செய்தி. நீங்கள் பிரைடுன்னு அந்த கோரியில் போய் அடிச்சிங்கன்னா உடனே எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடும். 1120 செய்தியில் பிரைடுன்னு நீங்கள் வந்து அங்கே போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே இருக்கோ எத்தனை இடத்துல இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்கும். எந்த வார்த்தையை போட்டாலும் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு என்ன செய்து ஒரு செகண்டில் அது போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இத்தனை இடத்துல இருக்க நம்பரையும் காமிச்சு. நம்ம கம்ப்யூட்டர் ஏஜில் நம்ம ஜீவிக்கிறோம். அதே போல் ஆண்டவருக்கு 700 கோடி மக்கள் உலகம் எங்கிலும் பரவி இருக்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ரஷ்யா, உக்ரைனில் கூட பிலிவர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் உலகம் எங்கிலும் எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் எல்லாரையும் பார்க்கிறார். அந்த எலெக்டட் பீப்புள் இருக்குல்ல, சீட் ஜீன் ஆஃப் லைஃப் இருக்குது, எல்லாரையும் அப்படியே ஒன்றா எழுத்துருப்பார். அதான் ராப்சர். ஒரு ஆத்துமா வந்து மிஸ் ஆக முடியாது. ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகள் எங்கெங்கே இருக்கிறாங்க, அவருடைய ஆடுகள் எங்கெங்கே இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் அப்படி நமக்கு அதை எடுத்து கொண்டு ஒன்று சேர்த்து தருதுன்னா ஆண்டவர் எவ்வளோ அறிந்த ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. நீங்கள் உண்மையாக கத்தருக்கென்று ஜீவிச்சா நீங்கள் ராப்சரில் கண்டிப்பாக பங்கு பெறுவீங்க. மாய்மாலமாக ஜீவிக்கும் பொழுது பங்கு பெற முடியாது. பாஸ்டர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க? பாஸ்டர் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறார், ஆண்டவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஒருத்தருடைய தவறை கண்டுபிடிக்கலைன்னா, அவங்கள கண்டுபிடிக்கலைன்னா மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல ஆத்மா கிடையாது, அதுக்கு உணர்வு வரல. அது கண்டுபிடிச்ச பிறகுதான் உணர்வு வருது, அது பிரயோஜனம் இல்லை. நல்ல ஆத்மா வெள்ளாடு வந்து தண்ணியில் விழுந்தா டக்குன்னு எழும்பிடும். பன்றி வந்து வெள்ளாட்டு சாக்கடையில் அப்படியே கிடக்கும். எரும மாடு அந்த சகதியில் கிடந்து அப்படியே உருளிடுவோம். பசு மாடு டக்குன்னு எழும்பிடும். அதான் உணர்வடையும். இது வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவங்கள கண்டம் பண்ண பிறகு அவங்க திருந்துவாங்கன்னா அது வந்து அவ்வளோ பெட்டர் கிடையாது. அவங்களுக்கா ரியலைசேஷன் வந்து மனம் திரும்பது வேற, ஒருத்தரை கண்டிச்சு அவங்கள கட்டாயப்படுத்தி நம்ம பண்ணுறது அது வேற. அது சொல் நல்ல சொல் கிடையாது. பாருங்க, கத்தருக்கு தெரியும் அவருடைய சோல் எங்கெங்கே இருக்கிறது. அந்த தேவனுடைய வித்து அவருடைய வித்து எங்கெங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறார் எல்லாம் கரெக்டாக. ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. ஒரு உண்மையான ஆத்மா மிஸ் ஆக முடியாது. நம்ம எல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாருமே எலெக்டடாக இருக்க வேண்டும். ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. அது கண்ணிமை பொழுதுல கம்ப்யூட்டர் வந்து ஒரு செகண்டில் டக்குன்னு கொண்டு காமிச்சிடும். கிளிக் பண்ண அடுத்த செகண்டில் பார்த்தா எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியுது. அப்படி தான் நான் மெசேஜ் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். அதனால் பாருங்கள், 1120 செய்தி அல்லது 1200 மெசேஜ் இருக்கிறது எல்லாத்துல டக்குன்னு கொண்டு வந்துடும். அதே போல் எலெக்டட் பீப்புள் ஆண்டவர் டக்குன்னு மேலே கண்ணிமை பொழுதில் மேலே கொண்டு போயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ரேப்சர் உண்டு. உண்மை இல்லாமல் இருந்தால் ரேப்சரில் நீங்கள் வரமாட்டீங்க, கைவிடப்படுவீங்க. அதை இப்பொழுது நம்ம என்ன காண்கிறோம் என்றால் இந்த இஸ்ரீகள் வந்து அந்த ஓய்வு நாள் முடிந்து அடுத்த நாளிலே வருகிறார்கள். மார்க் 16:1-2.
ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து.
இதோ சூரியன் உதயமாகும் பொழுது இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவள் சுகந்த வர்க்கம் இடும்படியாக வந்தார்கள். காலையில விளக்கமா சொல்லி இருக்கிறேன், மேற்கொண்டு அதை விளக்கமாக சொல்றதில்லை. இப்பொழுது நான் இல்லை என்ன சொல்கிறேன் என்றால், 7வது நாள் முடிகிறது, சாபத் அங்கே முடிகிறது. 7வது நாள் ராத்திரி இருட்டா இருக்கு. இப்பொழுது 8வது நாள் வாரத்தின் முதல் நாள் வரும் பொழுது அவர்கள் வந்து பேக்கில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக வருகிறார்கள். இது சூரிய உதயமாக இருந்தது. At the rising of the sun. They came into the sepulcher at the rising of the sun. அவர்கள் வந்து சூரியன் உதயமாகும் பொழுது கல்லறைக்கு வந்தார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கு. இது சூரியோதயம் என்று பிரதர் பெண்ணா செய்தி கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க கவனிக்க வேண்டியது என்னவென்றால், லாங் நைட், 12 hours நைட் இருக்குது. இந்த லாங் நைட்டுக்கு பின்பு இப்பொழுது சன்ரைஸ் வருகிறது. அந்த சன்ரைஸ் வரும் பொழுது அவங்க வருகிறாங்க, அதான் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. அந்த லாங் நைட்டில் என்ன வெளிச்சம் இருக்கிறது? குத்து விளக்கின் வெளிச்சம் இருக்கிறது. இப்பொழுது அவங்க என்ன வெளிச்சத்துக்கு வராங்க? கேண்டில் லைட்டில் இருந்து சன்லைட்டுக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் இதெல்லாம் கேண்டில் லைட், குத்து விளக்கின் வெளிச்சம். ஏழு சபை காலங்கள் எப்படி இருக்குது? குத்து விளக்காக இருக்கிறது. ஏழு அகல்கள் இருக்கிறது. இப்பொழுது என்ன சொன்னால், ஏழு குத்து விளக்கின் வெளிச்சத்தை விட்டு விட்டு ஹேண்டில் லைட்டில் இருக்கிறோம். உலகமெல்லாம் இருளாக இருக்கிறது, நமக்கு ஹேண்டில் லைட் இருக்கிறது. கேண்டில்னா மெழுகுவத்தின்னு பைபிள் எழுதலை, குத்து விளக்குன்னு எழுதியிருக்கு. கேண்டில் ஸ்டிக், குத்து விளக்கு. குத்து விளக்கின் வெளிச்சத்திலிருந்து இப்பொழுது என்ன, சூரியோதயத்துக்கு வருகிறார்கள். அதனால் ஏழு இப்போ அது வந்து அன்றைக்கு வந்து நடந்தது, மறுபடியும் இப்பொழுது நடக்கிறது. அங்கே வந்து ஏழாம் நாள் இருளிலிருந்து எட்டாவது நாள் சூரிய உதயத்துக்கு வந்தாங்க. நம்ம எப்படி வந்திருக்கோம்னா, ஏழு சபை காலங்கள் ஹேண்டில் லைட், லாங் நைட், 12 hours நைட். இந்த ஏழு நைட்டு வந்து 2000 years நாங்கள் ஹேண்டில் லைட்டில் இருந்தோம். இப்பொழுது நம்ம ஹேண்டில் லைட்டை விட்டுட்டு சன்ரைஸுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. டூயல் சன்ரைஸ், சூரியனும் உதயமாகுது, நீதியின் சூரியனாகிய இயேசும் உதயமாகிறார். ஹல்லேலூயா. டூயல் சன்ரைஸ். அதனால நம்ம அதே மாதிரி இன்னைக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்துல இருந்து இப்பொழுது டே ஸ்டார் லைட்டுக்கு வந்திருக்கோம். டே ஸ்டார் வந்து என்னன்னா, சன் இஸ் ஆல்சோ எ ஸ்டார், அது டே ஸ்டார் ஆகியிருக்கிறது. சூரியன் வந்து அந்த டே ஸ்டார் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஆமென். இது வந்து என்னென்றால் ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டு வார்த், இது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஆகியிருக்கிறது. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். ஆமீன். த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் என்ற செய்தியில் பிரதமர் விதமாய் சொல்லுகிறார். டு பி இன் த சர்ச் ஏஜ், தட் எட்டர்னல் சர்ச் ஏஜ் அட் த எண்ட் ஆஃப் த சீல்ஸ், 31st பேராகிராஃபில் சொல்லுகிறார். நம்ம ஏழு சபை காலங்கள் உபதேசத்தை முடித்து விட்டோம். நம்ம ஏழு முத்திரைகளை அணுகப் போகிறோம். அந்த ஏழு முத்திரைகள் முடிவில் என்ன ஏற்படுகிறது என்றால், the eternal church age at the end of the seals. முத்திரைகளின் முடிவிலே பிரதாம் ஏழு முத்திரைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது என்ன வந்தது? நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்துட்டோம். நம்ம லவோதைக்கால இல்லை, லவோதைக்கா ஹேண்டில் லைட்ல இருக்கிறது. நாம சூரியோதயத்தில் வந்திருக்கிறோம், சூரிய வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். இதுதான் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, எட்டர்னல் சர்ச் ஏஜ். ஹல்லேலூயா. நித்தியமான சபை காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சபை காலத்துக்கு முடிவே இல்லை. நீங்க இப்படியே இங்கே வந்துகிட்டே இருக்கீங்க, கல்வாரி டாப்பன்களை வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கல்வாரி சர்ச்சு வந்து எட்டர்னல் சர்ச்சைக்கு வந்திருக்குது, அப்படியே நீங்க அங்க போயிட போறீங்க. பாரு, சாகவே நித்தியமா இருக்க போறீங்க. இது எட்டர்னல் சர்ச்சு. நான் இப்பொழுது வந்து ஏழு சபை காலத்துல இல்லை, நான் எட்டர்னல் சர்ச்சேஜில் இருக்கிறேன். இதுக்கு முடிவே இல்லை. இது அப்படியே நம்ம உயிரோடு போகும்பொழுது இந்த சபை அங்கே போய் அது அங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு எட்டர்னிட்டியில். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ மகத்தான ஒரு காலம். பிரதர் பிரணாம் என்ன அழகாக சொல்லியிருக்கார், கடலுக்குள்ளே மூழ்கி சிப்பி அடிக்கிற மாதிரி. பிரதர் பிரணாம் செய்திக்குள்ள அவர் என்ன திடீர்னு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருப்பார். நம்ம அதை போய் எடுத்துருதோம். அதான் செவன் தண்டர்ஸ், இந்த ரெவலேஷன் தான் செவன். அதான் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருது. டூ சன்ரைஸ் வந்திருக்கிறது. நம்ம ஹேண்டில் லைட்டை விட்டு விட்டு, இது ஹேண்டில் லைட், ராத்திரி காலம் ஹேண்டில் லைட். இந்த ஏழு சபை காலங்கள் குறைவான செய்தி. ஆனால் அதுக்கு பின்பு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நம்ம வந்து எட்டர்னல் சர்ச் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். இது போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. நீங்க அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறீங்க. யூ ஆர் எ பார்ட் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் திஸ் டே. இந்த நாளிலே நீங்கள் வந்து அந்த ஊழியத்தின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஈஸ்டர் சீல் என்ற செய்தியை பிரதர் பிரணாம் 65வது வருஷம் 4வது மாதம் 11வது தேதி கொடுத்திருக்கிறார். ஈஸ்டர் சீல், ஈஸ்டர் முத்திரை என்ற செய்தி. அதன் பின்பு 8 நாள் கழிச்சு 65வது வருஷம் 4வது மாதம் 18வது தேதி, அது 10வது தேதி, இது 18வது தேதியில், இது சூரியோதயம், இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். அதன் எது எப்பொழுது கொடுக்கிறார்? ஏப்ரல் மாதம் கொடுக்கிறார். ஈஸ்டர் சீசனில் அந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அதன் பின்பு அவர் என்ன செய்யறார், 8 மாசத்துக்கு பிறகு அவர் மரித்து போகிறார். ஆண்டவர் காட்சியை விட்டு எடுத்து விடுகிறார். அவர் December 24 அவர் மரித்து போனார். அப்போ அது அவர் மரித்து போனால ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் மினிஸ்ட்ரி முடிந்து விட்டது, ஹீலிங் டிசைன்மெண்ட் முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது தேட் புல் இருக்குது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இருந்தது, இது பிரைவேட் மினிஸ்ட்ரியாக இருக்குது. இது பெரிய பெரிய கேம்பெயின் நடத்துறது கிடையாது, ஹீலிங் ரிவைவல் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் வருது அப்படி கிடையாது. இது பிரைவேட் மினிஸ்ட்ரி, இது தேட் புல் மினிஸ்ட்ரி, ஓப்பனிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி, போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி, இட்ஸ் அ பிரைட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. என்ற செய்தியில பிரதர் பெனா என்ன சொல்லுகிறார் என்றால், த டைரக்ட் எவிடன்ஸ் அண்ட் த பைபிள் ப்ரூஃப் வி ஆர் இன்க்ளூடட் இன் த கிரேட் ரெசரக்ஷன் மார்னிங் கம்மிங் தட் கிரேட் ஈஸ்டர். நம்ம வந்து அந்த ஈஸ்டர்ல இன்க்ளூட் ஆகியிருக்கிறோம். இதோ கம்மிங் ராப்சர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பிரதர் பெனா சொல்லுகிறார். அந்த எலிசபை கால மரிசுத்து போன பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் அங்கே எங்க நாமும் எழுந்திருப்போம் என்று மறுரூபமாக்கப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை காலையில் சொன்னதெல்லாம் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி தான். எம்மாவூர் சீசர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் வந்து இப்பொழுது அவர் நசரேனாகிய இயேசுவாக வெளிப்படவில்லை, நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நேசரத். அவர் வந்து இப்பொழுது என்னன்னா ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த திஸ் அவர் இந்த நேரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது வேர்ட் ஃபார்மாக இயேசு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இன்னைக்கு காட்சி அளிக்கிறார். பரிபூர்ணமான வார்த்தை, பெந்தகோச மெசேஜ் குறைவான செய்தி. நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மெசேஜில் இருக்க பீப்புள் அநேகர் பார்ட் வேர்டில் இருக்கிறாங்க. சர்பத்தின் வித்து ஒன்காடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம், சாபனத்தை விட்டு வெளியே வர வேண்டும், ஆண்டவர் ஒரு தீக்குதரிசி அனுப்பினார், அவங்க எல்லாம் பார்ட் வேர்டில் இருக்காங்க. நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நியூ பேத்து ராப்சரிங் ஃபெய்த்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எட்டர்னல் சர்ச் ஏஜ். இதை என்ன சொன்னாலும் இப்படி நம்ம அநேக காரியங்களை சொல்லுகிறோம். அவங்களால அங்கே வாயில் அதெல்லாம் வராது, அந்த மெசேஜ் பிலீவர்ஸ் வாயில் வராது, அந்த பாஸ்டர் வாயில் வராது. அவங்கெல்லாம் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரல, அவங்கெல்லாம் ப்ரீ ரெசரக்ஷனில் இருக்காங்க, நம்ம போஸ்ட் ரெசரக்ஷனில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பேத் அடைஞ்சிருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், மெசேஜ் பிலீவர்ட்ட திருக திருக முழிப்பாங்க. நீ மெசேஜில் இருக்குன்னு சொல்லி ராப்சரிங் ஃபெய்த் வந்திருக்கான்னு கேட்டு பாருங்க, தெரியாது. நீ என்ன காலத்தில் இருக்கிறா? நான் வந்து எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறேன், சொல்ல தெரியாது. அவங்களுக்கு அவ்விதமாக போதிக்கப்படவில்லை, அவங்க இந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியை அறியவில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியை கொடுக்கிறார், ஆண்டவர் தனிப்பட்ட பிராரமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்க வந்திருக்கீங்க பாருங்க, யூ ஆர் எ பார்ட் ஆஃப் த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. மக்தலேனா மரியாள் ஒரு பார்ட்டா இருந்தாள், அந்த கிளியோப்பாவும் இதோ மற்றொரு சீசனும் அவங்க ஒரு அந்த மினிஸ்ட்ரியில ஒரு பார்ட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அந்த தோமாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவன் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியில இருந்தான். அதே போல நீங்களும் நானும் இருக்கிறோம். அது இன்னைக்கு ரிபீட் ஆகியிருக்கிறது. அது நசேனாகி இயேசு அல்ல, இதோ ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் தி சதரா ஆண்டவர் இருக்கிறார். இந்த நேரத்துக்குரிய வார்த்தையின் வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய ஹார்ட் அவர் திறக்கிறார், வார்த்தையை ஓபன் பண்ணுகிறார், நம்முடைய ஹார்ட்டை ஓபன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் ஹேட் டு விசிட் ஈச் ஒன் ஆஃப் த எலெக்ட் ஃபார் தட் ஏஜ் இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட பிராரமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் அவருக்கு தெரியும். நீங்கள் பெனாம் செய்தியே நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் அல்லது நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயே கூட இருக்குது, அதுலேயும் கூட கோரி போடலாம். நீங்கள் வேணா உங்களுக்கு போட்டு பாருங்கள் எங்கெங்கே இருக்குது. 1947 வரைக்கும் கொடுத்த செயலில் கரெக்டாக கொண்டு காமிக்குது. அது எவ்வளோ நேரம் ஆகுது? 1 செகண்ட் தான் ஆகுது. அதே போல் இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரம், வேற யாருக்கும் கிடையாது. அவர் தனிப்பட்ட பிராரமாய் வெளிப்படுத்துகிறார். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வர்றாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க, அந்த பாஸ்டர்கள் வரமாட்டாங்க. ஓட்டு போட்டு பாஸ்டர் ஆயிடுவாங்க, திடீர்னு ஒரு சர்ச்சை விட்டு போயிட்டு அவங்க தனியாக சர்ச் ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால என்ன இவர் கொஞ்ச நாளாக சபைக்கு வரலையே, ரொம்ப சின்சியர் பிரதர், பேசி ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர்னு சொல்லுவாரு, எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, இவர் என்ன கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரல, ராபோஜனத்துக்கு வரல அப்படின்னு அவரை விசாரிக்கும் பொழுது அவங்க இன்னொரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இடத்துல சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க. போஸ்ட் கொடுத்த பிறகு அவர் அங்கே இருப்பார். அழைக்கப்படாத ஒரு பாஸ்டர், தேவனால் அழைக்கப்படாத பாஸ்டர், இன்டலெக்சுவல் நாலேஜ் அவருக்கு இருக்கும். அவருக்கு உடனே அவர் சர்ச்சை ஆரம்பிச்சிருவார், ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிடுவாங்க, கடைசியில் ரேச்சலில் போக மாட்டாங்க. அந்த சாலமோனின் ஞானத்தை தேடி சகாரா பாலைவனத்தை தாண்டி வந்தா அவங்க பக்கத்திலே நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுக்கலான்னு ஆரம்பிச்சுக்கிடுவாங்க, அவங்களா ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. அவங்க என்ன படிச்சிருந்தாலும், அவங்களுக்கு ஆங்கிலம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும், தேவனால அனாய்ச்சிங் இல்லாட்டா அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? அந்த ஊழியம் கடைசியில் ரேச்சலில் முடிச்சு விட்டப்படாது. அதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ள ஒரு பாஸ்டர், அனாயிண்டட் ப்ரீச்சர் அவசியம். இப்பொழுது நம்ம மெசேஜில் அப்படிதான், உடனே வந்து ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு அங்கங்கே சர்ச்சை ஆரம்பிக்கிறது. அந்த ஊழியம் வந்து டிவலப் ஆகாது, ஜனங்கள் வந்து லைனப்பில் வரமாட்டாங்க, ஒரு ஒழுங்கில் வரமாட்டாங்க. அதுதான் நம்ம மெசேஜில் நடக்கிற காரியம். அவங்களால அது நிலைச்சி நிற்க முடியாது. இங்கே இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் கூட்டி சேர்க்கிற கடைசி வரைக்கும் அவங்க நிலைச்சிருப்பாங்க, அவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க. ஏன்னால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் அவங்க மைண்டில் இருக்குதானே அந்த சீல்ஸ் அவர் உடைக்கிறார். பிரேக் த சீல் ஆஃப் தேர் மைண்ட், ஓபன் த ஸ்கிரிப்சர் ஃபார் தம். ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி, இதுதான் நீ இதில் கடைசி வரைக்கும் நிலைச்சிரு, அப்போ தான் நீ ராப்சரில் போக முடியும், நீ இதை விட்டு விலகாத அப்படின்னு ஆண்டவர் அவங்கள சிறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இப்பொழுது இந்த ஊழியம் நடக்கிறது. அல்லது அவங்க வந்து பிரிஞ்சு 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 துண்டு துண்டா துண்டு துண்டா போயிட்டு அங்கங்கே அவங்க பாஸ்டராக இருப்பாங்க, வேலை பார்த்துக்கிட்டே பாஸ்டராக இருப்பாங்க. அவங்களால விசுவாச ஊழியத்தில் வர முடியாது. ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிடுவாங்க, அவர் சாஃப்ட்வேரில் வேலை பார்ப்பாரு, அவருக்கு 50,000 மேலே சம்பளம் கிடைக்கும், 1,00,000 சம்பளம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் பாஸ்டர் ஆக முடியுமா? அந்த பாஸ்டர் வந்து ராபோஜனம் கொடுக்க முடியுமா? அந்த பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? கொடுக்கக்கூடாது. 1,00,000 வருமானத்தை விட்டுட்டு அவர் பாஸ்டர் என்ன 10 பேரை வச்சுக்கிட்டு பாஸ்டராக இருக்க முடியுமா? அதெல்லாம் அவங்க 10 பேரை வச்சு பாஸ்டர் ஆயிடுவாங்க, காரணம் அவர் வேலை பார்க்குறாரு. இதுதான் நம்ம ஊழியத்தினுடைய தன்மைகள் விதமாக இருக்குது. இது உண்மையாகவே போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி கிடையாது. ஆனால் நம்ம மத்தியில் போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்லி த எலெக்டட் பீப்புள் கம்ஸ் டு த வேர்ட். ஹல்லேலூயா. தே ஆர் அட்ராக்டட் பை த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். இப்போ சன்னப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. வெளிப்படுத்தல் 1:13. வெளிப்படுத்தல் 1:13.
அப்பொழுது அந்த 7 குத்துவைகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் ஒப்பானவரையும் கண்டேன்.
அப்பொழுது அந்த 7 பொன் குத்துவல் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டி குனிந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இதுதான் 7 சீல் கமிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. ஆசாரியன் வந்து இடுப்பில் கட்டுகிறான், அதே போல் சிஎஸ்ஆர் அவரான் இடுப்பில் கருப்பு கயிறு கட்டியிருப்பார், அங்கேயே போட்டுக்கிட்டு கருப்பு கயிறு கட்டி வந்து இந்த ஆட்டுத்தோலை போத்த ஓனாயி போல் வந்து நிற்பார். நான் ஐயா ஐயா ரெவரண்ட் ரெவரண்ட்டுன்னு அவங்க போவாங்க. ரோமங்க தோலிக்கு சாமியாரும் அப்படி தான் இருப்பார், சிஎஸ்ஐயில் இருக்க ஐயர் அப்படி தான் இருப்பார். இடுப்பில் கட்டுவாங்க. ஆனால் இப்போ அது ஆசாரிய ஊழியம் வந்து இடுப்பில் கட்டுறது. ஆனால் ஜட்ஜி வந்து என்ன இங்கே கட்டுறார், மார்பிளில் கட்டுகிறார். மார்பருகே பொற்கச்சை கண்டு இப்போ அவர் ஜட்ஜாக வந்திருக்கார், சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 7 சபை காலங்களில் ஆசாரியனாக இருந்த இடுப்பில் அது கட்டப்பட்டது, இப்பொழுது அதை உயர்த்தி மார்பில் கட்டுகிறார். மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டு கண்டேன். இப்பொழுது ஆப்ரஹாமிக் ஏஜில் வந்திருக்கிறீங்க. அந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்து ஆப்ரஹாமிக் ஆப்ரஹாமிக் ஏஜ், ஆப்ரஹாமிக்கு பாடி சேஞ்ச் வந்தது. அதனால் நம்ம பாடி சேஞ்ச் அடைய வேண்டிய நேரத்தில் ஆப்ரஹாமிக் மினிஸ்ட்ரி வந்து ஆப்ரஹாமுக்கு இயேசு கிறிஸ்து சன்னப்மேனாக அங்கே காட்சி அளித்தார். ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம், இதோ அவன் வந்து 3 பேர் தன்னுடைய கூடாரத்தை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அவன் போய் ஓடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே வீட்டு நடுமத்தில கத்தர் இருக்கிறார், இதோ ரெண்டு தூதர்கள் அங்க மாம்ச சரத்துல வந்திருக்கிறாங்க, எங்க வீட்டுல வந்து நீங்க தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அவன் மரத்தடியில தங்குறார். அவனுடைய கால்களை கழுவுகிறான், உடைய கால்களை கழுவி அவளை உபசரிக்கிறான், கொளுத்த கன்றை அடுப்பித்து அவள் புசிக்கிறார்கள். ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே நிச்சயமாக நான் உன்னிடத்துல வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லும் பொழுது கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கத்தர் சாராளை பார்த்து சொல்லுகிறார். இவ்விதமான ஒரு மினிஸ்ட்ரி தான் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. Son of man ministry repeated again in our day. நம்முடைய காலத்திலே வந்திருக்குது, உங்கள் காலத்திலே Son of man ministry வந்திருக்கிறது. அதன் பின்பு அவர் பேசிவிட்டு அவர் வந்து சோதோமை நோக்கி போகும் பொழுது ஆபிரகாமை பின்தொடர்ந்து போகிறான். வழி அனுப்பும்படியாக ரொம்ப தூரம் போயிட்டான். ரொம்ப தூரம் போகும் பொழுது இப்பொழுது அவருடைய ரூபம் என்ன செய்கிறது என்றால் மாறுகிறது. அவன் எந்த கால கழுவுனானோ அதே கால், அந்த எந்த காலை கழி அவன் ஆபிரகாம் தேவனுடைய அந்த கால்களை கழினா, அவர் சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். அந்த எந்த காலை அவன் மரத்தடியிலே கழுவினான், அந்த கால் இப்பொழுது என்ன செய்யணும், பிரகாசமான வெண்கலம் போல மாறுகிறது. அவளுடைய முடி கருப்பா இருந்தது, இப்பொழுது வெண்பஞ்சை போல மாறிவிட்டது. அவளுடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மலையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக மாறி, இப்பொழுது அதே கண்கள் வந்து ஆபிரகாமை பார்த்த அதே கண் வந்து அக்னி ஜுவாலையாக மாறிட்டது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் ஆயிற்று. அவருடைய சத்தம் சாதாரணமா பேசினார், இப்பொழுது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல மாறிவிட்டது. அவர் தம்முடைய வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல மாறிவிட்டது. அவர் மனுஷகுமாரனாய் வந்தவர், ஆபிரகாமோடு பேசினவர், இப்பொழுது ஜட்ஜா மாறிட்டார், சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக மாறிட்டார். ஜட்ஜ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. ஆதியாகமம் 18:25 வாசிக்கலாம்.
சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார்.
இதோ சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ, சர்வலோக நியாயாதிபதி, ஜட்ஜ் ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட். ஹல்லேலூயா. அவர் உலகத்தினுடைய முழு உலகத்துக்கும் அவர் நியாயாதிபதியாக மாறிவிட்டார். சாதாரணமா வந்து பேசின இது இப்பொழுது மாட்டோம். உலகத்தில் அவர் சாதாரண மனுஷனாக இருந்தார். சீசர்கள் அவருடைய அவரோடு கூட சாப்பிட்டார்கள், அவரோடு கூட படுத்தார்கள். யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அப்படி சாதாரணமா இருந்தவர், சன் ஆஃப் மேனா இருந்தவர், இப்ப ஜட்ஜா மாறிட்டார். ஹல்லேலூயா. யோவான் பார்க்கிறான், அவருடைய தோற்றம் மாறுகிறது. சர்வலோகத்தின் நியாயாதிபதி பேசுறதுக்கு இப்ப பயப்படுறான். இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், கடைசியா கேட்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் அழியாமல் இருப்பிறோம். 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் சோதோமை அழிக்க மாட்டேன். அங்கே 10 நீதிமான் கூட இல்லை. சிக்ஸ்த் சீல் வந்து மேனேஜர் ஜென்டைல் வேர்ல்டு, புறஜாதி உலகம் அழிய வேண்டியது, அக்னினால அழிக்கப்படுவது. அதான் சிக்ஸ்த் சீல், அதான் ஆறாம் முத்திரை. ஆனால் ஏழாம் முத்திரை வந்து அது ஆபிரகாமுக்கு வந்தது. ஏப்ரஹாம் அண்டர் த ஈஸ்டர் சீல், அவன் ஈஸ்டர் முத்திரையின் கீழே வருகிறான். வில் கெட் அ நியூ பாடி, அவன் வந்து புதிய சரீரத்தை பெறுகிறான். இந்த மினிஸ்ட்ரி வந்த பிறகு அவன் யங் பாடியாக மாறிட்டான். சாராள் எங்கா மாறிட்டாள், அவள் தான் உலகத்திலே அழகா மாறிட்டாள், ரொம்ப பியூட்டிஃபுல் லேடியாக மாறிவிட்டார். ஏப்ரஹாம் ரொம்ப ஹேண்ட்ஸம் மேனாக மாறிவிட்டார். யங் வந்துட்டாங்க, தேர் யூத் was restored, அவங்களுடைய இளமை திரும்ப அவர்களுக்கு வந்தது. பாருங்க, இன்னைக்கு நமக்கு செவன் சீல் மினிஸ்ட்ரி வந்து, நம்ம வந்து செவன் சீல் இருக்கோம், உலகம் வந்து ஆறாம் முத்திரையின் கீழே இருக்குது. அது அழிவுக்கு இருக்கு. உலகமானது இன்னைக்கு சோதமாக இருக்குது. ஹெல் இஸ் பீயிங் கிரியேட்டட் ஆன் எர்த். உலகம் இன்னைக்கு பாதாளமாக இருக்கிறது. உலகம் வந்து ஆறாம் முத்திரைக்காக காத்திருக்கிறது. ஆறாம் முத்திரையின் கீழே இருக்கு. நீங்க செவன் சீல்ல இருக்கிறீங்க. செவன் சீல் உங்களுக்கு என்ன செய்யுது, ரெஸ்டோர் யுவர் யூத், உங்களுடைய இளமையை உங்களுக்கு திரும்ப தருகிறது. ஹல்லேலூயா. சோதோம் வந்து என்ன சொன்னா, டோட்டல் லாஸ்ட்ல இருக்கிறது. லோத்து எவ்வளவு சொல்றான், ஒருத்தனும் கேட்கிற மாதிரி இல்லை. நாளைக்கு காலையில் உலகம் அழிய போகுது, சோதாம் அழிய போகுது அப்படின்னு சொன்னால் எவனும் காது கேட்கறதில்லை. அவனுக்கு மருமகனுக்கு கூட அதுக்கு, அவங்க மருமக்கள் மார் பிள்ளைகளை வாகம் செய்கிறப்ப அங்கே மருமக்கள் மால் இருக்குது, மாமாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுங்கிறாங்க. அதனால் நாளைக்கு காலில் உலகம் அழிய போகுது, நாங்கள் வெளியே போகிறோம், நீங்களும் இங்கே கூட வந்தால் பிழைச்சிக்கிடலாம், அதனால் சோதாமை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னால் அது பைத்தியமாக தெரியுது. அங்கே பேலியாளின் மக்கள் இருக்கிறாங்க, ஹோமோசெக்சுவல் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. உலகம் இன்னைக்கு சோதமாக இருக்கிறது, அது ஆறாம் முத்திரையின் கீழே அது அழிய போகிறது. நமக்கு இன்னைக்கு செவன் சீல் வந்திருக்கிறது, ஸோ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. லோத்து வந்து ஃபூலிஷ் வெர்ஜனாக இருக்கிறான், புத்தி இல்லாத கன்னி. அவன் மெல்கிசிதேக்க சந்திக்கவில்லை, அவன் ராபோஜனை எடுக்கலை, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகவில்லை, அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவில்லை, அவனுக்கு எந்த வெளிப்பாடும் வரலை. ஆனால் அவன் பக்தியாக இருக்கிறான், அவன் வார்த்தையில் தான் இருக்கிறான். அவன் ஒரு ஃபூலிஷ் வெர்ஜன், லாட் ஏ டைப் ஆஃப் ஃபூலிஷ் வெர்ஜன். அந்த அவனுடைய பேர் வந்து புக் ஆஃப் லைஃப்ல இருக்கு, ஜீவ புஸ்தல இருக்கிறது, அவனுடைய பேர் கிறுக்கப்படலை. அவன் வந்து என்ன சொன்னால், ஃபூலிஷ் பர்சன் கடைசி வீட்டில நித்திய ஜீவனை பெறுவான். ஆனால் ஆப்ரஹாம் வந்து எலெக்டட் மேனாக இருக்கிறான், அவனுக்கு செவன் சீல் வந்திருக்கிறது, அவனுக்கு போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. அவன் வந்து மெல்கிசிதேக்குடைய அந்த கமீனியன் எடுக்கும் பொழுது அது வெட்டிங் சப்பருக்கு அடையாளமாக இருக்கிறது. எல்லாம் ஆப்ரஹாம் வெட்டிங் சப்பருக்கு வருகிறான். மத்தேயு 8:11 என்ன வாசிக்கிறோம், அநேகர் கிழக்கிலும் மேற்கில் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்போடு பந்தி இருப்பார்கள், வெட்டிங் சப்பர்ல இருப்பாங்க. ஆபிரகாமே நீங்க வெட்டிங் சப்பர்ல பார்க்க போறீங்க, ஹல்லேலூயா. சாராளையும் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா இயேசு சொல்லி இருக்கிறார், மத்தேயு 8:11 சொல்லி இருக்கிறார், அவங்க அங்க இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் எலெக்டட், ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தல அவங்க பேர் இருக்கிறது. லோத்து பேர் வந்து ஜீவ புஸ்தல இருக்கிறது, லோத்தின் மனைவி இருக்கிறாளே அவளுடைய பேர் ஜீவ புஸ்தல இருந்தது, ஆனால் அது கிறுக்கப்பட்டு போய்விட்டது. ஆதியாகமம் 19:26 லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். லூக்கா 17:32 இயேசு சொல்லி இருக்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், ரிமெம்பர் லோட்ஸ் வைஃப். ஏனென்றால் அவருடைய பேர் ஜீவபுசுல இருந்தது, பின்பு அது கிறுக்கப்பட்டு போய்விட்டது. அவள் எப்பொழுது பின்னிட்டு பார்த்தாளோ அப்பொழுதே அவருடைய பேர் கிறுக்கப்பட்டு போய்விட்டது. அதனால பாருங்க, லோட்ஸ் வைஃப் வந்து அவருடைய பேர் ஜீவபுசுக்கு இருக்கப்பட்டது. இந்த சோதோமின் மக்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் வந்து அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள். நான் சொல்றதெல்லாம் பைபிள் வேர்ட்ஸ், பைபிளை தரவா படித்ததுனால அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. அவங்கெல்லாம் என்ன செய்றால், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள், வெசல்ஸ் ஆஃப் ரேத் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன், ஆர்டைன் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன். ரோமர் 9:23 வாசிக்கலாம்,
எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு.
ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல மற்ற மக்களை பார்க்கும் பொழுது, வேர்ல்டி பீப்பிளை பார்க்கும் பொழுது, டினாமினேஷன் பீப்பிளை பார்க்கும் பொழுது, அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள். நம்ம வந்து ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கிறோம், கிருபா பாத்திரமாக இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். அதான் உலகத்தின் மக்களை பார்க்கும் பொழுது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள். அதெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஆப்ரஹாமிக் ஏஜில் இருந்தது போல இப்பொழுது இந்த ஏஜில் இருக்கிறாங்க. வேற ஆப்ரஹாம் சாரல் போல எலெக்டாக இருக்கிறோம், லோத் வந்து ஃபூலிஷ் வெர்ஜனாக இருக்கிறான், லோத்தின் மனைவியினுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போனது, அதை சுற்றி இருக்கிற சோதோ மக்கள் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினி. இந்த நேரத்தில் தான் இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, இந்த செவன் சீல் வந்திருக்கிறது, போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு அங்க மனுஷகுமாரனாக காட்சி அளித்தார், பின்பு சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக மாறுகிறார், சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். நமக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியா வந்து மிஸ்டரிய ரிவீல் பண்ணுகிறார். ஓபனிங் ஆஃப் த வேர்டு நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஈஸ்டர் சீல் நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஆமீன். கடைசியா என்ன சொல்றேன்னா, யோவான் 5:24 நம்ம மரணத்தினின்று நீங்கி நம்ம ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுனால 1 Corinthians 15:51-52 வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே கண்ணிமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தவர் உயிரோடு இருந்திருப்பார்கள், உயிரோடு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு கண்ணிமை பொழுதிலே, அதான் ஒரு செகண்ட் தான், கம்ப்யூட்டர்ல ஒரு கிளிக் பண்ணா உடனே வருது, அவ்வளோ குயிக்கா இருக்குது. இப்ப ரொம்ப குயிக்காலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, செகண்ட்ல வந்துடணும், ஸ்லோவா போவாது கம்ப்யூட்டர். இப்ப ரொம்ப ஸ்பீடா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கண்ணிமை பொழுதில்லை, அது காட்சியில கொண்டு நமக்கு காமிச்சிடும். நம்ம என்ன கிளிக் பண்றோமோ உடனே இது வந்துடும். அதே போல தான் ஒரு கண்ணிமை பொழுதிலே, ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, நம்ம என்ன செய்வோம் என்றால் மறுரூபமாக்கப்படுவோம். ஆனால் அதில் 2 சேஞ்ச் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னவென்றால், அது ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வருது. ஆனால் இந்த செகண்ட் சேஞ்ச் வந்து இமைப்பொழுதிலே நடக்குது. ஃபர்ஸ்ட் சேஞ்சை குறித்து என்ன எழுதியிருக்குது, 2 Corinthians 3:18 2 Corinthians 3:18 நீங்க தேவனுடைய வார்த்தையை பார்க்க பார்க்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, அதிகமாக கேட்க கேட்க, எவ்வளவு பார்க்குறீங்களோ எவ்வளவு கேட்குறீங்களோ நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அது உங்களை வந்து அந்த சாயலன்னா வேர்ட் இமேஜ், நம்முடைய தேஃபனி பாவம் செய்யாது, அது வேர்ட் இமேஜா இருக்குது. அது பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவா இருக்குது. நம்ம இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வேர்ட் இமேஜா மாறுகிறோம். அந்த வேர்ட் இமே, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் மாறும். குளோரி அண்ட் டு குளோரி. இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் ஆகிருக்கிறது. கேட்டு நான் முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ண மாதிரி பிரசங்கத்தை இப்போ பண்ணலை. நம்ம சபை 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை. இது மகிமை மேல் மகிமை அடையுது. ஒரு சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குதா, ஒரு பாஸ்டர் தேவனால் தெரிந்து கொள்ள எப்படி அறிய முடியும்? அந்த சபை வந்து குரோத் ஆகும், மகிமையின் மேல் மகிமை அடையும். அது இருந்ததை விட கேடுகட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? கழுத தேஞ்சி கட்டரும்பா போச்சான், கட்டரும்பு தேஞ்சி பாரு மண்ணா போயிச்சான். அந்த மாதிரி சில சபைகள் போயிட்டு இருக்கும். இது எல்லாமே நம்ம மெசேஜில் தான், வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் ஒரு சபை வந்து மகிமையின் மேல் மகிமை அடையுது. ஒரு பாஸ்டர் ஸ்டாண்டர்ட் ப்ரீச்சிங் பண்றார், ஆவிக்குரிய வார்த்தைகளை போதிக்கிறார் என்றால் அந்த தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ப்ராசஸ் டைம். அது போக 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 அது மகிமையின் மேல் மகிமை அடையும். அந்த ஆத்துமா போக போக மகிமையின் மேல் மகிமை அடையும். அது சீர்கட்டு போவாது, அது பாவத்தில் விழாது, அது தண்ணீரை போல அது தளம்பாது. இதை என்ன செய்யும் என்றால் அது குளோரி அண்ட் டு குளோரி, மகிமையின் மேல் மகிமை. இதை பார்க்க பார்க்க, இந்த மெசேஜை பார்க்க பார்க்க என்ன செய்யும் என்றால் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற போல கண்டு அந்த சாயலாகத்தானே நம் மகிமையின் மேல் மகிமை அடையும். நல்லா பாருங்க, அது வந்து ப்ராசஸ் ஆஃப் டைம். அந்த சேஞ்ச் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு, அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் நடக்குது. ஆனால் அந்த ரேச்சர் எப்படின்னா கண்ணிமைப்படுதலை. இது வந்து உள்ள நடக்கிற சேஞ்சு, மகிமை மேல் மகிமை அடைகிறது, உள்ள சோல் வந்து மறுரூபமாகுது. ஆனால் இந்த பாடி வர வர தேஞ்சிக்கிட்டு தான் போகுது, வர வர பலவீனமாகிறது, அழகை அது இழந்து போகிறது, இளமையை அது இழந்து போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இது ஒரு கண்ணிமை பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, ட்விங்கிலிங் ஆஃப் ஐ வந்து இந்த பாடி சேஞ்ச் ஆகி உயிரோடுக்க நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், மறித்தோர் வைத்து எழுந்திருப்பார்கள், கடைசி அக்காலம் துணிவு, லாஸ்ட் ட்ரம்பட். இந்த மெசேஜ் தான் ஃபைனல் மினிஸ்ட்ரி. இப்பொழுது இந்த ஃபைனல் இந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இந்த மினிஸ்ட்ரியானது உங்களை ஒரு நாளில் கண்ணிமை பொழுதில்லை. உலகமெங்கிலும் யாருக்கா ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே கிடையாது. அவர் தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார், அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், அல்லது ஒரு தீவில் தனியாக இருந்தாலும், அல்லது எந்த காட்டுக்குள்ளே இருந்தாலும், அல்லது எங்க அவங்க இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், அந்த ஒரு கண்ணிமை பொழுதிலே இமை பொழுதிலே அவுட்டர் சேஞ்ச் ஏற்படும். இந்த பாடியை என்ன, இந்த பிசிக்கல் பாடி அது சேஞ்ச் ஆகி நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சேஞ்ச் வந்து செகண்ட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வராம செகண்ட் சேஞ்ச் வராது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வர்றதுக்கு தான் போதிக்கிறோம். இந்த போது நீங்க அந்த சாயல் அடைந்த உடனே அந்த சேஞ்ச் என்னது முற்று பெற்று பரிபூர்ணம் அடைஞ்சிட்டீங்க. அந்த வேர்டு இமேஜா நீங்க மாறும் பொழுது நீங்க பெர்ஃபெக்ஷன்ல வந்து விட்டீங்க. அதன் பின்பு என்ன கடைசியில் என்ன என்றால், இந்த கண்ணிமை பொழுது அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். இதை என்ன செய்வோம் என்றால் அவுட்டர் சேஞ்ச் வரும். நம்ம பாடி வந்து பிசிக்கல் பாடி, அவுட்டர் பாடியா இருக்கிறது, அவுட்டர் மேனா இருக்கிறது. இது வந்து ப்ராசஸ் ஆஃப் டைம் கிடையாது. இது படிப்படியா மாறும் கிடையாது. ஒரு இமேஜ் மேம்படுது. பாருங்க ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். நம்ம எல்லாரும் கேட்டதான வார்த்தையை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறடப்போம். சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகனே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகனே. ஆவி ஆத்மா தேகம் முழுவதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்து பாடி பறந்திடுவே சமாதீன, பாடி பறந்திடுவே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, நேரம் மட்டுமாக போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரி என்ற தலைப்பிலே நீர் உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி உம்முடைய ஊழியத்தில் ஒரு சேஞ்ச் வந்தது. இப்பொழுது கடைசியாக எங்களுக்கு உள்ளான சேஞ்ச் அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் ஆகி இருக்கிறது. ஆனால் அவுட்டர் சேஞ்ச் ஆனது கண்ணிமை பொழுதிலே நடக்கிறது. நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது, கிறிஸ்டல் கிளியராக உங்களுடைய வேர்டு இருக்கிறது. நிச்சயமாகவே அது நிறைவேறும். நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். இந்த கடைசி நேரத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும்பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, உமக்கு ஒரு உண்மையான ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். பிசாசு எந்தத்திலும் எங்களை வஞ்சிக்கப்படாதபடி, நாங்கள் இடம் கொடுக்காதபடி, நாங்கள் எப்பொழுதும் பயந்திருக்க ஆண்டவரே, எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க கிருபத்தார். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகத்தக்கதான கிருபத்தார். அந்த வேர்டு இமேஜாக நாங்கள் மாற உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த போஸ்ட் ரெசரக்ஷன் மினிஸ்ட்ரியில் தனிப்பட்ட பிராரமாக எங்களுக்கு வார்த்தையை ஓப்பன் பண்ணுகிறீர், எங்களை பேர் சொல்லி அழைக்கிறீர், எங்களுடைய மனதை நீ திறக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறீர், எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறீர், ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறீர். எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மையானது, அது எவ்வளோ வல்லமையானது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. There is no prevailing power as the word of God. தேவனுடைய வார்த்தையை விட மேலான வல்லமை உள்ளது எதுவுமே இல்லை. கர்த்தாவே, அவிதமான ஒரு பட்டயத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்கு. அதை வைத்து நாங்கள் பிசாசு ஜெயிக்க, அதை வைத்து நாங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தாரும், கிருபையை தாரும். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்படுத்தியிருக்கிற பந்தியை நீர் ஆசீர்வதியும், ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றும், ஆரோக்கியமான ஆகாரமாக மாற்றும். அதை நாங்கள் புசித்து உம்முடைய வார்த்தைக்கென்று சாட்சியாக ஜீவிக்க எங்களை பலப்படுத்துவீராக. எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே ஒப்படைக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்டுக்கெல்லாம் நீர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதியின் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.